முதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசு போட்டித் தேர்வு எழுதுவோர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சியில் அரியலூர் மாவட்டம் பரணம் ஆரஞ்சம்மாள் நல்வழி பயிற்சி மையத்தின் நிறுவனர் திருமதி ச முத்துலட்சுமி அவர்கள் உன்னால் முடியும் குரூப் 4 யூனிட் 7 இந்திய தேசிய இயக்கம் தற்பொழுது நமது பண்பலையில் கேட்கலாம்.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். இப்போ இதில் இந்திய தேசிய இராணுவத்தை பற்றி படிக்கும். இப்போ இரண்டாம் உலகப்போர் இப்போ நடக்குது. 1939 வரையும் இரண்டாம் உலகப்போர் நடக்குது. இப்போ பிரிட்டிஷ் பேரரசிற்குள் உட்பட்ட மலேயா பர்மா, மலேயனா மலேசியா, இப்போ பிரிட்டிஷ் பேரரசுக்கு உட்பட்ட மலேசியா பர்மா போன்ற தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் ஒரு பெரும் இந்திய படை நிறுத்தப்பட்டது. அப்போ மலேசியாவிலையும் பர்மாவிலையும் இந்திய படை வீரர்கள் நிப்பாட்டியிருக்காங்க. இப்போ ஜப்பானிய படைகள், ஜப்பானியர்கள் என்ன பண்ணுறாங்க, இவங்கள்ட்ட போர் தொடுக்க வராங்க. ஜப்பானியர்களுக்கும் ஜப்பானுக்கும் பிரிட்டனுக்கும் தான் போர் நடக்குது, இரண்டாம் உலக போர். அப்போ இந்திய படை எங்கே இருக்காங்க, நிப்பாட்டி வச்சுருக்காங்க மலேசியாவிலையும் பர்மா, மலேசியாவிலையும் பர்மாவிலையும். இப்போ இந்த ஜப்பானிய படைகள் போர் தொடுக்க வராங்க. போர் தொடுக்க வரும்போதே பிரிட்டிஷ்காரங்க ஈடு கொடுத்து நிற்க முடியவில்லை. அப்போ பிரிட்டிஷோட என்ன பண்ணலாங்க, தென்கிழக்கு ஆசியாவில் நிலை கொண்டிருந்த பிரிட்டிஷ் இந்திய படைகளின் அதிகாரிகள் அவர்களின் கீழிருந்த படை வீரர்களை போர் கைதிகளாய் விட்டு விட்டு ஓட்டம் பிடித்தனர். இப்போ ஜப்பானிய படைகளோட பிரிட்டிஷ் படைகள் என்ன பண்ண முடியல, சண்டை போட முடியல. அதனால் அதிகாரிகள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்களுக்கு கீழே இருந்த படை வீரர்களை விட்டுட்டு போர் கைதிகளை விட்டுட்டு இவங்க தப்பிச்சு போயிடுறாங்க பிரிட்டிஷ்காரர்கள் அதிகாரிகள். அதனால் என்ன பண்ணுறாங்க, இப்போ அந்த படை வீரர்கள்லாம் யார்கிட்ட இருக்காங்க, ஜப்பான்கிட்ட இருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, அப்போ மலேயாவில் கைவிடப்பட்ட பிரிட்டிஷ் இந்திய இராணுவத்தின் அதிகாரியார் கேப்டன் மோகன் சிங் வந்து என்ன பண்ணுறாரு, அந்த பிரிட்டிஷ் இந்திய இராணுவத்தின் அதிகாரியார் கேப்டன் மோகன் சிங் போய் ஜப்பான்கிட்ட பேசுகிறார். என்ன பேசுகிறாரு, மோகன் சிங் ஜப்பானியர்களின் உதவியை நாடிய போது அவர்களும் அதில் ஒரு நல்ல வாய்ப்பை கண்டார்கள். ஜப்பானும் சீனாவில் தனது காலனியை நிறுவ முனைந்தால் ஒழிய இந்தியாவை பெரிதாக பொருட்படுத்தவில்லை. ஜப்பானின் கட்டுப்பாட்டில் இருந்த போர்க்கைதிகள் யாவரும் மோகன் சிங்கின் தலைமையில் கீழ்விடப்பட்டனர். ஜப்பானில் போர்க்கைதிகளாக இருக்காங்கல்ல, அவங்க வந்து அந்த போர்க்கைதிகள் படை வீரர்கள் எல்லாமே மோகன் சிங்கோட தலைமையில் விட்டுறாங்க ஜப்பானியர்கள். அடுத்து திரும்பி ஜப்பான் யாருக்கிட்ட போர் புரிய போதுன்னா, சிங்கப்பூர். இப்போ ஜப்பானும் சிங்கப்பூரும் போர் புரியுது. அப்போ சிங்கப்பூர் தோல்வி அடைஞ்சிருது. அதே போல் சிங்கப்பூர்லேயும் உள்ள படை வீரர்களை போர் கைதிகளாக ஒப்படைச்சிடுறாங்க ஜப்பான்கிட்ட. சிங்கப்பூரில் உள்ள படை வீரர்களை போர் கைதிகளாக ஜப்பான்கிட்ட ஒப்படைச்சிடுறாங்க. மொத்தம் சேர்த்து மலேயாவில் இருக்கிறோம் இராணுவ வீரர்கள், அடுத்தது சிங்கப்பூரில் உள்ள இராணுவ வீரர்கள் எல்லாரையும் சேர்த்து மொத்தம் 45,000 வீரர்கள் இருக்காங்க. இப்போ மோகன் சிங் தலைமையில், கேப்டன் மோகன் சிங் தலைமையில் எத்தனை வீரர்கள் இருக்காங்க, 45,000 வீரர்கள் இருக்காங்க. அந்த 45,000 வீரர்கள்லாம் 40,000 பேரை தேர்ந்தெடுத்து இந்திய தேசிய இராணுவத்தை மோகன் சிங் பலப்படுத்தினார். அப்போ முதன் முதலில் இந்திய தேசிய இராணுவத்தை அமைத்தவர் யார், மோகன் சிங் தான். எத்தனை பேரை கொண்டு, 45,000 பேர் இருக்காங்க. ஆனால் 40,000 பேரை வச்சு இந்திய தேசிய இராணுவத்தை மோகன் சிங் பலப்படுத்தினார். இப்போ மோகன் சிங்கிற்கு பிறகு இந்திய தேசிய இராணுவத்தை வழி நடத்தியவர் யார்னா, கேப்டன் லட்சுமி சேகர். மோகன் சிங்கிற்கு பிறகு இந்திய தேசிய இராணுவத்தை வழி நடத்தியவர் கேப்டன் லட்சுமி சேகர். இந்திய தேசிய இராணுவம் டேஷ் பெயரில் உருவாக்கப்பட்டது. ஆசாத்கின் பாஷ் தலைமையில் என்ற பெயரில் உருவாக்கப்பட்டது. இதுக்கப்புறம் தான் யார் வருவா, சுபாஷ் சந்திரபோஸ் வருவாங்க. சுபாஷ் சந்திரபோஸ் என்ன பண்ணுறாங்க, காங்கிரஸ்லேருந்து பதவி விலகி ஃபார்வர்டு பிளாக் கட்சியை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சுபாஷ் சந்திரபோஸை வீட்டு சிறையில் வச்சுருவாங்க. வீட்டு சிறையில் வச்சதுமே தப்பிச்சு மாறு வேடம் பண்ணி இந்த என்ன பண்ணுறாங்க, தப்பிச்சு ஃபஸ்ட்டு எங்கே போகிறாங்க, 1941 மார்ச் மாதம் தனது இல்லத்திலிருந்து மாறு வேடம் அணிந்து தப்பி சென்ற இடம் ஆப்கானிஸ்தான். ஆப்கானிஸ்தானுக்கு போயிடுறாங்க. ஆப்கானிஸ்தானுக்கு போய் முதலில் சோவியத் யூனியனின் ஆதரவை பெற முயன்றார். இப்போ சோவியத் ரஷ்யாவோட ஆதரவை பெற பார்க்குறாரு. ஆனால் என்ன பண்ணுது சோவியத் ரஷ்யா, பிரிட்டனின் கூட்டணி வச்சுக்குது. அப்போ பிரிட்டனுடன் கூட்டணி படைகளுடன் சோவியத் யூனியன் அரசு சேர்ந்ததால் சுபாஷ் சந்திரபோஸ் சென்ற இடம் ஜெர்மனி. இப்போ சோவியத் ரஷ்யாவோட ஆதரவு பெற முடியவில்லை சுபாஷ் சந்திரபோஸ். ஏன்னா ரீசன்னா பிரிட்டனோட அவங்க கூட்டணி வச்சுக்கிட்டாங்க. அதனால் சுபாஷ் சந்திரபோஸ் எங்கே போகிறாரு, ஜெர்மனி போகிறாங்க. எங்கே போகிறாங்க, ஜெர்மனி. ஜெர்மனியில் பெர்லிங்கிற இடத்துக்கு போகிறார் சுபாஷ் சந்திரபோஸ். அப்போ ஜெர்மனியில் பெர்லினில் யாரை சந்திக்கிறாங்கன்னா ஹிட்லர். ஹிட்லரையும் கோயாஃபல்ஸையும் சந்திக்கிறாங்க. யாரை சந்திக்கிறாங்க பெர்லினில், சுபாஷ் சந்திரபோஸ், கோயாஃபல்ஸ், ஹிட்லர். இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்தியாவுக்கு ஆதரவு கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க சுபாஷ் சந்திரபோஸ். இவங்க ரெண்டு பேர்த்தையுமே, நான் இந்திய ஆதரவு நிலைப்பாட்டை நான் எடுக்கவில்லை என்றாலும் அவர்கள் போஸுக்கு ஆசாத் ஹிந்த் ரேடியோவை உருவாக்க அனுமதி அளித்தது. இப்போ இந்தியாவுக்கு நான் ஆதரவு கொடுக்கணும்னு சொல்ல மாட்டேன், கொடுக்க முடியாது, ஆனால் நான் என்ன பண்ணுறேன், ஆசாத் ஹிந்த் ரேடியோவை உருவாக்க நான் அனுமதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேருமே சொல்கிறாங்க. சொன்னதுமே என்ன பண்ணுறாங்க, திரும்பி சிங்கப்பூர் போகிறார். இரண்டாம் உலக போரில் ஜெர்மனிக்கு ஏற்பட்ட பின்னடைவை அடுத்து போஸ் சிங்கப்பூர் சென்ற ஆண்டே 1943 ஜூலை. எப்போ போகிறாரு சிங்கப்பூருக்கு, 1943 ஜூலையில் போகிறாங்க. அதுக்கப்புறம் 1943 ஜூலை 2 சுபாஷ் சந்திரபோஸ் சென்று சேர்ந்த இடம் சிங்கப்பூர். சிங்கப்பூர்லேருந்து திரும்பி எங்கே போகிறாங்கன்னா ஜப்பானுக்கு போகிறாங்க. ஜப்பானில் டோக்கியோங்கிற ஒரு இடத்துக்கு போகிறார் சுபாஷ் சந்திரபோஸ். அங்கே போய் சுபாஷ் சந்திரபோஸ் ஜப்பான் டோக்கியோவில் யாரை சந்திக்கிறாங்கன்னா டோக்கியோவோட பிரதமர் டோஜோவை சந்திக்கிறார். யாரை சந்திக்கிறாரு, டோஜோவை சந்திக்கிறாரு. அப்போ என்ன சொல்கிறாங்க, இந்தியாவை ஆக்கிரமிப்பும் எண்ணம் ஜப்பானுக்கு இல்லை. அப்போ என்ன பண்ணுறாங்க, இந்தியா மேலே நாங்கள் போர் தொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு உறுதி அளிக்கிறாங்க சுபாஷ் சந்திரபோஸ்கிட்ட. ஏன்னா ஜப்பான் தான் 2nd World War ஜப்பான் தான் என்ன பண்ணுவோம், எல்லா நாடுகளையும் அமெரிக்கா எல்லாத்தையும் என்ன தோற்கடிச்சிட்டே வரும். லாஸ்ட்டு ஜப்பான் தோத்துடும் பிரிட்டன்ட்ட. அதனால் ஃபஸ்ட்டு ஜப்பான் தான் வெற்றி பெற்றுக்கிட்டே வரும் பிரிட்டன்ட்ட. அப்போ சுபாஷ் சந்திரபோஸ் என்ன பண்ணுறாரு, இந்தியாவை ஆக்கிரமிப்பான்னா எங்களுக்கு இல்லைன்னு சொல்லி பிரதமர் யாருன்னா ஜப்பானோட பிரதமர் டோக்கியோவோட பிரதமர் யார், டோஜோ சொல்கிறாங்க. சொல்கிறது இவர் திரும்பி எங்கே வந்துடுறாரு, சிங்கப்பூர்லேருந்து எங்கே போகிறாங்க, ஜப்பானுக்கு போகிறாங்க. ஜப்பான்லேருந்து திரும்பி சிங்கப்பூருக்கு வந்துடுறாங்க. சிங்கப்பூருக்கு திரும்பி சுதந்திர இந்தியாவின் தற்காலிக அரசை ஏற்படுத்திய ஆண்டே 1943 அக்டோபர் 21 ஆரம்பிச்சிடறாங்க. அடுத்தது இந்திய தேசிய இராணுவத்தில் இணைஞ்சிறார். இந்திய தேசிய இராணுவத்தை 3 படைப்பிரிவை உருவாக்குறார். எத்தனை படைப்பிரிவு, 3 படைப்பிரிவை உருவாக்குறார். 1 காந்தி பிரிகேட், நேரி பிரிகேட், ராணி லட்சுமிபாய் பிரிகேட். அப்போ சுபாஷ் சந்திரபோஸ் உருவாக்கிய பெண்கள் படைப்பிரிவுக்கு பேர் என்ன, ராணி லட்சுமிபாய் பிரிகேட். மொத்தம் 3 படைப்பிரிவை உருவாக்கிட்டாங்க. இப்போ இந்திய தேசிய இராணுவத்தை நோக்கி போஸ் வெளியிட்ட முழக்கம் டெல்லி சலோ, அதாவது என்ன, டெல்லியை நோக்கி செல் அப்படின்னு சொல்லி இப்போ சுபாஷ் சந்திரபோஸோட முழக்கங்கள். இப்போ இராணுவம் சாராத சாதாரண மக்களையும் இந்திய தேசிய இராணுவத்தில் இணைத்தவர் சுபாஷ் சந்திரபோஸ். அப்போ முத்துராமலிங்க தேவரோட அரசியல் குரு யாருன்னா நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ். அப்போ இந்த நேதாஜி பேர்லேயே முத்துராமலிங்க தேவர் ஒரு பத்திரிகையை ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். நேதாஜி பத்திரிக்கை ஸ்டார்ட் பண்ணவர் தான் யார், முத்துராமலிங்க தேவர். முத்துராமலிங்க தேவரோட அரசியல் குரு யார், சுபாஷ் சந்திரபோஸ். இந்த நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸை வங்கசிங்கம்னு சொல்லலாம். வங்கசிங்கம் என்று அழைக்கப்பட்டவர் யார், சுபாஷ் சந்திரபோஸ். தென்னாட்டு சிங்கம் என்று அழைக்கப்பட்டவர் யார், தென்னாட்டு சிங்கம்னா முத்துராமலிங்க தேவர். அதே பஞ்சாபின் சிங்கம் யார், லாலா லஜபதி ராய். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா முத்துராமலிங்க தேவர் ராமநாதபுரம் முத்துராமலிங்க தேவர். அப்போ அந்த உள்ள பகுதி மக்களை இந்திய தேசிய இராணுவத்தில் நிறைய மக்களை இணைப்பார். அப்போ இராணுவம் சாராத சாதாரண மக்களையும் இந்திய தேசிய இராணுவத்தில் இணைத்தவர் யார்? சுபாஷ் சந்திரபோஸுக்கு உதவியார் யார்னா முத்துராமலிங்க தேவர் தான். முத்துராமலிங்க தேவர் நிறைய மக்களை இந்திய தேசிய இராணுவத்தில் இணைப்பார். சரி, அப்போ பெண்கள் படைப்பிரிவுக்கு பேர் என்ன? ராணி லட்சுமிபாய் பிரிகேட். இந்த படைப்பிரிவுக்கு தலைவராக யாரை சுபாஷ் சந்திரபோஸ் நியமிக்கிறார்னா டாக்டர் லட்சுமி. அவங்க ஒரு மருத்துவர். டாக்டர் லட்சுமி யாரே? மருத்துவர். ஜான்சி ராணி லட்சுமிபாய் படைப்பிரிவின் தலைவராக டாக்டர் லட்சுமியை நியமித்தவர் சுபாஷ் சந்திரபோஸ். மருத்துவராக பணியாற்றியவர் அந்த டாக்டர் லட்சுமி யார்னா சென்னையை சேர்ந்த சுதந்திர போராட்ட வீரரான சுவாமிநாதனின் மகள். சென்னையை சேர்ந்தவங்க அவங்க சுதந்திர போராட்ட வீரர் சுவாமிநாதனோட மகள் தான் யார்? டாக்டர் லட்சுமி. இப்போ சுபாஷ் சந்திரபோஸ் 1944 ஜூலை 6 தனது ஆசாத் ஹிந்த் ரேடியோவின் மூலம் ரங்கூனிலிருந்து காந்தியடிகளை நோக்கிய ஒரு உரையை ஆற்றினார். இப்போ காந்தியடிகள்கிட்ட பேசுகிறார். எங்கே இருந்த ரங்கூன்? ரங்கூன் எங்கே இருக்குன்னா மியான்மரில் இருக்கு. மியான்மரில் உள்ள இடம் தான் ரங்கூன். அந்த மியான்மரில் இருந்துட்டு ஆசாத் ஹிந்த் ரேடியோ மூலமாக யார்கிட்ட பேசுகிறாங்க? சுபாஷ் சந்திரபோஸ் காந்திகள்கிட்ட பேசுகிறாங்க. பேசும்போது காந்திகிட்ட பேசும்போது எப்படி பேசுகிறாங்க பாருங்கள். தேசத்தின் தந்தை. இப்போ காந்தின் கூடமா என்ன? இந்தியாவோட தேசத்தின் தந்தை. அப்போ காந்தியடிகளின் தேசத்தின் தந்தை என்று அழைத்தவர் யாரே? சுபாஷ் சந்திரபோஸ். அப்போ இந்தியாவின் கடைசி விடுதலை போருக்கு காந்தியடிகளின் ஆசீர்வாதம் வேண்டும் என்று கோரியவர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ். அப்போ ஆசாத் ஹிந்த் ரேடியோ மூலம் பேசுகிறாரு, தேசத்தின் தந்தையே சொல்லிட்டேன், அப்போ இந்தியாவுக்கு விடுதலை வேணும்னா உங்களுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு வேணும்னு சொல்லி காந்தியடிகள்கிட்ட பேசினவங்க தான் யார்? சுபாஷ் சந்திரபோஸ். எப்போ பேசுகிறாங்க? 1944 ஜூலை 6 ஆசாத் ஹிந்த் ரேடியோ மூலம் ரங்கூன்லேருந்து பேசுகிறாங்க. இப்போ ஜப்பான் படைகளின் ஒரு பகுதியாக இந்திய தேசிய இராணுவம் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளது. அப்போ இந்திய தேசிய இராணுவம் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளது. அப்போ இரண்டாம் உலக போரில் ஜப்பான் தோற்றவுடன் இந்திய தேசிய இராணுவத்தின் முன்னேற்றம் தடைப்பட்டது. அப்போ இம்பால் நோக்கிய ஜப்பான் படைகள். அப்போ இம்பால் எங்கே இருக்குன்னா மணிப்பூரில் தான் இருக்கு. எங்கே இருக்கு? மணிப்பூர். அப்போ இம்பாலை தோற்கடிக்கணும்னு ஜப்பான் போகுது. அப்போ அந்த படைகளை, ஜப்பானிய படைகளை வழி நடத்தியவர் யாருன்னா சானாவா. யாருன்னா இந்திய தேசிய இராணுவத்திற்கு ஒரு பிரிவு பங்கெடுத்தது. அப்போ இந்திய தேசிய இராணுவத்தோட ஒரு பிரிவு ஜப்பான் படைகளோடு வந்துடுச்சு. இப்போ ஜப்பானிய படைகளை வழி நடத்தியவர் யாருனா சானாவா. அப்போ என்ன பண்ணுது? இம்பாலை கைப்பற்றும் முயற்சியில் ஜப்பான் வெற்றி பெற முடியாததை தொடர்ந்து 1945 நடுவில் அது பிரிட்டிஷ் படைகளிடம் சரணடைந்தது. இப்போ ஜப்பான் தோத்துச்சு. ஜப்பான் என்ன பண்ணிடுச்சு? இம்பாலை கைப்பற்றும் முயற்சியில் தோல்வி அடைஞ்சிச்சு. பிரிட்டன் வெற்றி பெற்றுடுச்சு. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா ஜப்பானிய படைகளை வழி நடத்தியவர் யார்? சானாவாஸ். அவங்களை என்ன பண்ணுறாங்க? பிரிட்டனோட படைகள் கைது செஞ்சிடறாங்க. பிரிட்டிஷ் படைகள் ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணிடுறாங்க? கைது செஞ்சு ராஜ உத்தரவும் குற்றம் சுமத்தப்பட்டது. மொத்தம் எத்தனை பேருக்குன்னா 3 பேருக்கு. யாராக இருக்குன்னா ஷா நவாஸ் கான், பி கே ஷெகல், ஜிஎஸ் தில்லான். இந்த 3 பேரும் என்ன பண்ணுறாங்க? கைது செஞ்சிடறாங்க. கைது செஞ்சு என்ன பண்ணுறாங்கன்னா விசாரணைக்காக செங்கோட்டையில் இப்போ பிரிட்டிஷ் அரசு இந்திய தேசிய இராணுவ அதிகாரிகளை 3 அதிகாரிகள் கைது செஞ்சுருக்காங்க. யாராரு? ஷா நவாஸ் கான், பி கே ஷெகல், ஜிஎஸ் தில்லான். இந்த 3 பேரையும் கைது செஞ்சு என்ன பண்ணுறாங்க? விசாரணைக்காக டெல்லி செங்கோட்டையில் வச்சுருக்காங்க. இப்போ இந்திய தேசிய இராணுவத்தோட அதிகாரிகளை நீங்கள் எப்படி கைது செய்யலான்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாங்க? இந்தியாவில் காங்கிரஸ் சார்பில் நல்ல வழக்கறிஞர்களை கொண்டு வாதாடுறாங்க. வாதாடுனது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க? மக்கள் போராட்டங்கள் நடக்குது. போராட்டங்கள்னா என்ன? கடையடைப்பு நடக்குது, ஊர்வலம் நடக்குது, பொது வேலை நிறுத்தம், இந்திய தேசிய இராணுவ வாரம் கடைபிடிக்கப்பட்ட போதும். இப்போ இந்திய தேசிய இராணுவத்துக்குன்னு வாரம் கடைபிடிக்கிறாங்க. இப்போ நிறைய போராட்டம் நடக்கிறது என்ன பண்ணுறாங்க? பிரிட்டிஷ் அதிகாரிகள் ஆங்கிலேயர்கள் அந்த மூன்று அதிகாரிகளையும் விடுதலை செஞ்சிடறாங்க. இதான் என்ன, இந்திய தேசிய இராணுவம். இப்போ இந்திய தேசிய இராணுவத்தை பற்றி முடிச்சாச்சுங்களா. அப்போ இந்திய தேசிய காங்கிரஸ் 1885 ஸ்டார்ட் பண்ணி 1947 இந்தியா பாகிஸ்தான் வரையும் பிரிவினை முடிஞ்சிச்சு. எக்ஸ்ட்ரா இந்திய தேசிய இராணுவம் அதுவும் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் தலைவர்களை பற்றி நம்ம படிக்கணும். யாரை பற்றி படிக்க போகிறோம், பகத்சிங்கை பற்றி படிக்க போகிறோம். இப்போ பகத்சிங்கை பற்றி படிக்க, பகத்சிங் யார், பகத்சிங் பிறந்த ஆண்டே 1907 செப்டம்பர் 28. இப்போ பகத்சிங் பிறந்த ஆண்டு இப்போ 1907 செப்டம்பர் 28. அவங்க அப்பா பேர் ஹிசன் சிங், அம்மா பேர் யாருன்னா வித்யாவதி கவுர். அப்பா பேர் என்ன, ஹிசன் சிங். அம்மா பேர் என்ன, வித்யாவதி கவுர். எந்த மாநிலத்தில் பிறக்கிறாங்கன்னா பஞ்சாப் மாநிலத்தில் டிஸ்ட்ரிக்ட் லயல்பூர், லயல்பூருங்கிற டிஸ்ட்ரிக்டில் பிறந்து ஜான்வாலாங்கிற இடத்தில் பிறந்தவர் தான் யார், பகத்சிங். பஞ்சாப் மாநிலம் லயல்பூர் டிஸ்ட்ரிக்ட் ஜான்வாலாங்கிற இடத்துல பிறந்தவர் பகத்சிங். அப்பா பேர் ஹிசன் சிங், அம்மா பேர் வித்யாவதி கவுர். ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்தபோது பகத்சிங்கோட வயது என்ன, 14 வயது. அப்போ இளமை காலம் முதலாக பகத்சிங் இணைந்த அமைப்பு ரொம்ப முக்கியம், நவ்ஜவான் பாரத் சபா கேட்பாங்க. நவ்ஜவான் பாரத் சபா. அடுத்தது ஹிந்துஸ்தான் ரிபப்ளிக் அசோசியேஷன். இப்போ ஹிந்துஸ்தான் ரிபப்ளிக் அசோசியேஷன் என்ற அமைப்பிலும் இணைகிறார் யார், பகத்சிங். அப்போ ஹிந்துஸ்தான் ரிபப்ளிக் அசோசியேஷன் என்ற அமைப்பை தோற்றுவித்தவர்கள் ரெண்டு பேர். ஹிந்துஸ்தான் ரிபப்ளிக் அசோசியேஷன் என்ற அமைப்பை தோற்றுவித்தவர்கள் சச்சின் சன்யால், ஜோகேஷ் சட்டர்ஜி. சச்சின் சன்யாலும் ஜோகேஷ் சட்டர்ஜியும் ஹிந்துஸ்தான் ரிபப்ளிக் அசோசியேஷன் என்ற அமைப்பை தோற்றுவித்தவர்கள். அப்போ இந்த ஹிந்துஸ்தான் ரிபப்ளிக் அசோசியேஷன் என்ற அமைப்பை ஹிந்துஸ்தான் சோசியலிஸ்ட் ரிபப்ளிக் அசோசியேஷன் என்று மாற்றி அமைத்தவர் யாருன்னா பகத்சிங். அப்போ என்ன பேர் இருக்கு, ஹிந்துஸ்தான் ரிபப்ளிக் அசோசியேஷனில் எக்ஸ்ட்ரா ஒரு வேர்ட் ஆட் பண்ணுறாங்க, என்ன வேர்ட், சோசியலிஸ்ட். இப்போ ஹிந்துஸ்தான் சோசியலிஸ்ட் ரிபப்ளிக் அசோசியேஷன் என்று மாற்றி அமைத்தவர் பகத்சிங். இப்போ ஹிந்துஸ்தான் சோசியலிஸ்ட் ரிபப்ளிக் அசோசியேஷன் என்ற அமைப்பின் தலைவர்கள் சந்திரசேகர ஆசாத், சிவராம் ராஜகுரு, சுகதேவ் தாபர். இந்த மூணு பேர் ஹிந்துஸ்தான் சோசியலிஸ்ட் ரிபப்ளிக் அசோசியேஷன் என்ற அமைப்போட தலைவர்கள். ஹிந்துஸ்தான் ரிபப்ளிக் அசோசியேஷனை ஹிந்துஸ்தான் சோசியலிஸ்ட் ரிபப்ளிக் அசோசியேஷன் என பெயர் மாற்றம் செய்தவர் பகத்சிங். அந்த அமைப்போட தலைவர்கள் யாராரு, சந்திரசேகர் ஆசாத், சிவராம் ராஜகுரு, சுகதேவ் தாபா. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா 1929 மத்திய சட்டப்பேரவையில் புகைக்குண்டு ஒன்றை வீசியவர் பகத்சிங். பகத்சிங்கும் பிகே தத், பகத்சிங் பிகே தத். அப்போ பிகே தத் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க, மத்திய சட்டப்பேரவையில் குண்டு வீசுகிறாங்க. அந்த குண்டு வீசுகிறப்பெல்லாம் என்ன பண்ணுறாங்க, இதுதான் சாண்டர்ஸ் குண்டு வீச்சு வழக்குன்னு சொல்கிறாங்க. சாண்டர்ஸ் குண்டு வீச்சு வழக்கு இல்லைன்னா இரண்டாவது லாகூர் சதி வழக்கு. இரண்டாவது லாகூர் சதி வழக்கு இல்லைன்னா என்ன, சாண்டர்ஸ் குண்டு வீச்சு வழக்கு. அந்த மத்திய சட்டப்பேரவையில் குண்டு ஏன் வீசுகிறாங்கன்னா சாண்டர்ஸை கொல்றதுக்காக. அந்த சாண்டர்ஸ் யார்னா சைமன் குழு. சைமன் குழு 1927 இந்தியாவுக்கு வரும். சைமன் குழு 1927 சைமன் குழுவுக்கு எதிராக என்ன, சைமன் குழுவில் உள்ள உறுப்பினர்கள் எண்ணிக்கை 7 பேர். அந்த 7 பேரும் ஆங்கிலேயர்கள் இந்தியர்கள் இல்லைங்கிறதால எல்லாருமே போராட்டம் பண்ணுவாங்க. அப்போ லாலா லஜ்பதி ராய் சைமன் குழுவுக்கு எதிராக போராட்டம் நடத்திய இடம் லாகூர். அப்போ தான் என்ன பண்ணுறாரு, இந்த சாண்டர்ஸுங்கிற அதிகாரி லாலா லஜ்பதி ராயை அடித்து கொன்னுடுவார், இறந்துருவாங்க. அடித்ததாலேயே என்ன பண்ணிடுறாரு, இறந்துடுறார். அதனால் எப்படியாவது நான் சாண்டர்ஸை கொல்லுவேன், ஏன்னா லாலா லஜ்பதி ராய் எங்கே பிறக்கிறாங்க, பஞ்சாபின் சிங்கம், பஞ்சாபில் பிறக்கிறவ தான் லாலா லஜ்பதி ராய். அதேமாரி யார், பகத்சிங்கும் பஞ்சாபில் பிறந்தவர் தான். அப்போ எப்படியாவது நான் சாண்டர்ஸை கொல்லுவேன்னு சொல்லி சாண்டர்ஸை கொன்னுடுறார். அதான் இரண்டாவது லாகூர் சதி வழக்கு. இரண்டாவது லாகூர் சதி வழக்கு இல்லைன்னா நான் சாண்டர்ஸ் குண்டுவீச்சு வழக்கு. அப்போ சாண்டர்ஸ் குண்டுவீச்சு வழக்கு நடைபெற்ற ஆண்டு 1929. இப்போ இந்த இரண்டாவது லாகூர் சதி வழக்கு இல்லைனா சாண்டர்ஸ் குண்டுவீச்சு வழக்கில் யாரை கைது செய்கிறாங்கன்னா மொத்தம் 25 பேரை கைது செய்கிறாங்க. அதில் முக்கியமானது பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ், ஜிதேந்திரநாத் தாஸ், 4 பேர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, 21 பேரை மென்ஷன் பண்ணலை. இப்போ பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ், ஜிதேந்திரநாத் தாஸ் மற்றும் மேலும் 21 பேரும் கைது செய்யப்பட்டனர். அப்போ அந்த 21 பேரை என்ன பண்ணுறாங்க, மொத்தம் 25 பேரை கைது செய்கிறாங்க சாண்டர்ஸ் குண்டுவீச்சு வழக்கு, அதாவது இரண்டாவது லாகூர் சதி வழக்கில். இரண்டாவது லாகூர் சதி வழக்கு நடைபெற்ற ஆண்டு 1929. இப்போ என்ன பண்ணுறாங்க, ஜிதேந்திரநாத் தாஸ் அவங்க என்ன பண்ணுறாங்க, சிறையில் அடைச்சிட்டாங்க. சாண்டர்ஸ் கொலை வழக்கில் என்ன பண்ணுறாங்க, சிறையில் இருக்கும்போது ஜிதேந்திரநாத் என்ன பண்ணுறாரு, உண்ணாவிரத போராட்டம் மேற்கொள்கிறார். உண்ணாவிரத போராட்டம் மேற்கொண்டு ஜிதேந்திரநாத் தாஸ் 64 நாட்களுக்கு பின்னர் சிறையிலேயே மரணம் அடைந்தார். இப்போ 64 நாட்கள் தான் இருக்கார், ஏன்னா உண்ணாவிரத போராட்டம் எடுக்கிறார். எல்லாருமே போய் பேசுவாங்க, உடல்நிலை ரொம்ப மோசமாயிடுச்சு, உண்ணாவிரதம் எடுக்காதீங்க, நானே கேட்கவே மாட்டாங்க. 64 நாட்களுக்கு பின்னர் சிறையிலேயே மரணம் அடைந்தவர் யாரு, ஜிதேந்திரநாத் தாஸ். அப்போ சாண்டர்ஸ் கொலை வழக்கில் பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ் ஆகியோருக்கும் மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஆண்டு. எப்போ மரண தண்டனை கொடுக்குறாங்க, 1930 அக்டோபர் 7. 1930 அக்டோபர் 7 3 பேருக்கு மரண தண்டனை கொடுக்குறாங்க. அதில் ஜிதேந்திரநாத் தாஸ் தான் உண்ணாவிரதம் இருந்தே இறந்துடுறாங்க 64 நாட்களுக்கு பிறகு. மீதி 3 பேருக்கு என்ன பண்ணுறாங்க, மரண தண்டனை கொடுக்குறாங்க. எப்போ, 1930 அக்டோபர் 7 மரண தண்டனை கொடுத்துட்டாங்க. மரண தண்டனை கொடுக்கும்போது என்ன சொல்கிறாங்க, முதலாளித்துவம், ஏகாதிபத்தியம் ஆகியவற்றின் நாட்கள் எண்ணப்பட்டு வருகின்றன. இந்த போர் எங்களுடன் தொடங்கியதும் அல்ல, எங்கள் வாழ்க்கையுடன் முடிவு பெறப்போவதும் இல்லை. நாங்கள் போர் தொடுத்ததால் போர் கைதிகள் ஆனோம் என்று உங்கள் நீதிமன்ற தீர்ப்பு கூறுகிறது. அப்படியானால் எங்களை தூக்கிலிடுவதற்கு பதிலாக சுட்டு கொள்ளுங்கள் என்று பஞ்சாப் மாநில ஆளுநருக்கு கடிதம் எழுதியவர்கள் பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ். இவங்களுக்கு மரண தண்டனை கொடுத்துட்டாங்க. எங்களுக்கு மரண தண்டனை வேண்டியதில்லை, தூக்கிலிட வேண்டியதில்லை, அதுக்கு பதிலாக என்ன பண்ணுங்கள், சுட்டு எங்களை கொன்னுடுங்க அப்படின்னு சொல்லி பஞ்சாப் மாநில ஆளுநருக்கு கடிதம் எழுதியவர்கள் யார், பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ். இவங்க 3 பேர் என்ன பண்ணுறாங்க, கடிதம் எழுதுகிறாங்க. பகத்சிங்கோட கூற்று நிறையா இருக்கும். அப்போ பாரு, புரட்சி என்பது வெறும் குண்டு எறிதலோ கை துப்பாக்கியால் சுடுவதோ அல்ல. புரட்சியை பற்றி சொல்கிறாரு பகத்சிங், சொல்கிறாங்க புரட்சி என்பது வெறும் குண்டு எறிதலோ கை துப்பாக்கியால் சுடுவதோ அல்ல, புரட்சி என்பது மனித குலத்தின் பிரிக்க முடியாத உரிமை. அப்போ மனிதனோட பிரிக்க முடியாத உரிமை தான் புரட்சி. சுதந்திரம் என்பது அனைவரின் அழியாத பிறப்புரிமை ஆகும். அப்போ சுதந்திர புரட்சியை பற்றி சொல்கிறாங்க, ரெண்டாவது சுதந்திரத்தை பற்றி சொல்கிறாங்க. சுதந்திரம் என்பது அனைவரின் அழியாத பிறப்புரிமை ஆகும். உழைப்பாளிகள் சமூகத்தின் உண்மையான ஆதரவாளர்கள். அப்போ சமூகத்தின் உண்மையான ஆதரவாளர்ன்னு பகத்சிங் யாரை சொல்கிறாங்க, விவசாயிகளை சொல்கிறாங்க, உழைப்பாளிகளை சொல்கிறாங்க. இந்த புரட்சியின் பலிபீடத்தில் நாம் மாபெரும் லட்சியத்துக்காக அளிக்கும் எந்த தியாகமும் அதற்கு முன் பெரிதல்ல என்று விசாரணையின் போது நீதிமன்றத்தில் கூறியவர் பகத்சிங். இப்போ என்ன சொல்கிறாங்க, எனக்கு தூக்கு தண்டனை கொடுத்தா கூட அதை நான் தியாகமாக தான் எடுத்துப்பேன்னு சொல்லி சொல்கிறாங்க. நீதிமன்றத்தில் தங்களது தரப்பு அறிக்கையை விடுத்த பின்பு பகத்சிங் உள்ளிட்ட அனைவரும் முழக்கமிட்ட வார்த்தை புரட்சி ஓங்குக. புரட்சி ஓங்குகன்னா இன்குலாப் ஜிந்தாபாத். இன்குலாப் ஜிந்தாபாத் என்பதன் பொருள் புரட்சி ஓங்குக. அப்போ இன்குலாப் ஜிந்தாபாத், இன்குலாப் ஜிந்தாபாத் என்பதன் பொருள் என்ன, புரட்சி ஓங்குக. இப்போ லாகூர் சிறைச்சாலையில் பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ் ஆகியோர் தூக்கிலிடப்பட்ட நாள் 1931 மார்ச் 23. 1929 குண்டு வீசுகிறாங்க. 1930 அக்டோபர் 7 மரண தண்டனை கொடுக்குறாங்க. 1931 மார்ச் 23 தூக்கிலிடுறாங்க. எந்த சிறைச்சாலையில், லாகூர் சிறைச்சாலையில். இரண்டாவது லாகூர் சதி வழக்கு, என்ன சாண்டர்ஸ் வழக்கு. தங்கள் இறுதி மூச்சு அடங்கும் வரை ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக புரட்சி ஓங்குக என்று முழங்கியவாறு அவர்கள் தூக்குமுறை கோட்டையை எதிர்கொண்டனர். அப்போ என்ன, சாகும்போது கூட என்ன சொல்கிறாங்க, இன்க்லாப் ஜிந்தாபாத், அதாவது புரட்சி ஓங்க என்ற வார்த்தையை தான் சொல்கிறாங்க முழக்கத்தை. ஓகே, பகத்சிங்கின் முழக்கம் என்ன? இன்க்லாப் ஜிந்தாபாத், புரட்சி ஓங்குக. இப்போ நான் ஏன் நாத்திக நானேன் என்ற நூலின் ஆசிரியர் யார்? பகத்சிங். இப்போ நான் ஏன் நாத்திகன் ஆனேன் என்ற நூலின் ஆசிரியர் பகத்சிங். தீவிரமான தேவை ஏற்படும் பட்சத்தில் மட்டுமே வன்முறையை கையாள்வது நியாயப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அனைத்து வெகுஜகன இயக்கங்களுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு கொள்கையாக அஹிம்சை இருக்கும் என்று கூறியவர் பகத்சிங். இப்போ என்ன அஹிம்சை தான், அஹிம்சைனா வன்முறையற்ற வழியில் போராட்டம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறாங்க, பகத்சிங் சொல்கிறார். ஃபஸ்ட்டு இந்திய தேசிய காங்கிரஸில் ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், 1905 வங்கப்பிரிவினை. ஃபஸ்ட்டு ஆண்டுலேருந்து முக்கியம் வங்கப்பிரிவினை. வங்கப்பிரிவினைக்கு அடுத்தது என்ன? 1905 வங்கப்பிரிவினை, 1906 முஸ்லீம் லீக் தோற்றம், அடுத்தது 1907 சூரத் பிளவு, அடுத்தது என்ன 1909 மிண்டோ மார்லி சீர்திருத்தம், அடுத்தது 1911 வங்காளம் மீண்டும் இணைந்த ஆண்டு. வங்கப்பிரிவினை பிரித்தவர் கிருஷ்ண பிரபு. 1905 திரும்பியும் வங்காளம் இணைந்த ஆண்டு 1911. அடுத்தது என்ன, 1900 உலகப்போர், 1914-18 முதல் உலகப்போர். அடுத்தது என்ன, தன்னாட்சி இயக்கம், 1916-18 தன்னாட்சி இயக்கம். அடுத்தது லக்னோ ஒப்பந்தம், லக்னோ ஒப்பந்தம் நடைபெற்ற ஆண்டு இப்போ 1916. அதுக்கப்புறம் காந்திய காலம், 1915 இந்தியாவுக்கு வருவார், 1916 ஃபுல்லாக சுற்றுப்பயணம் மேற்கொள்வார், 1917 சத்தியாகிரக போராட்டத்தை ஸ்டார்ட் பண்ணுவார். சம்ப்ரான் சத்தியாகிரகம் நடைபெற்ற ஆண்டே 1917. இப்போ 18 என்ன போராட்டம், அகமதாபாத் வேலை தொழிலாளர் போராட்டம். அடுத்தது கேதா போராட்டமும் 1918. 1919 நான்கு போராட்டம் நடக்கும். ஒன்று என்ன போராட்டம், ரவுலட் சட்டம், மாண்டேகி ஜேம்ஸ் போர் சிறுத்தம், ஜாலியன் வாலாபாக் படுகொலை, கிளாபத் இயக்கம். கிளாபத் இயக்கம் 1919. மொத்தம் எத்தனை, நாலு போராட்டங்கள், நாலு சட்டங்கள் எல்லாமே 1919 நடக்குது. 1919 முடிச்சுட்டு அடுத்தது 1920 ஒத்துழையாமை இயக்கம், 1920 ஒத்துழையாமை இயக்கம். அடுத்தது 1920-22 சௌரி சௌரா சம்பவம், 22 என்ன சௌரி சௌரா சம்பவம், 1922 பிப்ரவரி 5 சௌரி சௌரா சம்பவம். அப்போ காந்தி இளையாமை இயக்கத்தை இடையிலேயே நிறுத்த காரணம் சௌரி சௌரா சம்பவம், 1922. அடுத்தது சுயராஜ்ய கட்சி 1923, சுயராஜ்ய கட்சி 1923-25 சிஆர்தாஸ் மறைந்த ஆண்டே 1925 சுயராஜ்ய கட்சியை தோற்றுவித்தாங்க மோதிலால் நேரு சிஆர்தாஸ். இப்போ சிஆர்தாஸ் 25 இறந்துருவார், 26 சுயராஜ்ய கட்சி விலகிக்கும். அப்போ 26 முடிஞ்சிச்சு. 27 தான் என்ன குழுனா சைமன் குழு. இப்போ 27 சைமன் குழு, இப்போ சைமன் குழு 27, சைமன் குழு 27, நேரு அறிக்கை 1928, 1928 நேரு அறிக்கை. 1929 என்ன பார்த்தோம், லாகூர் காங்கிரஸ் மாநாடு, லாகூர் காங்கிரஸ் மாநாடு 1929. 1930 என்ன பார்த்தோம்னா சட்டமறுப்பு இயக்கம், அதாவது தண்டி யாத்திரை, உப்பு சத்தியாகிரகம், 1930 உப்பு சத்தியாகிரகம் போராட்டம். அதே 1930 வட்டமேஜை மாநாடு நடக்கும், 1930 மொத்தம் 3 வட்டமேஜை மாநாடு, 30 முதல் வட்டமேஜை மாநாடு, 31 ரெண்டாவது வட்டமேஜை மாநாடு, 32 மூன்றாவது வட்டமேஜை மாநாடு, 3 வட்டமேஜை மாநாடு நடக்கும். 1930 முதல் வட்டமேஜை மாநாடு, 31 காந்தி இர்வின் ஒப்பந்தம், காந்தி இர்வின் ஒப்பந்தம் 1931, அடுத்தது இரண்டாவது வட்டமேஜை மாநாடு 1932, 1932 பூனா ஒப்பந்தம், பூனா ஒப்பந்தம் காந்திக்கும் அம்பேத்கருக்கும் நடக்கும் 1932. அடுத்தது 1933 மூன்றாவது வட்டமேஜை மாநாடு, சாரி 1932 மூன்றாவது வட்டமேஜை மாநாடு, இரண்டாவது வட்டமேஜை மாநாடு 1932. அதுக்கப்புறம் என்னம்னா இந்திய அரசு சட்டம், இந்திய அரசு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1935. அடுத்தது ஆகஸ்ட் நன்கொடை, ஆகஸ்ட் நன்கொடை 1940, 40 பாகிஸ்தான் தனி நாடு கோரிக்கையும் எப்போ 1940 தனிநபர் சத்தியாகிரகமும் 1940 அப்போ 1940 மூன்று நிகழ்வுகள் என்னென்ன ஆகஸ்ட் நன்கொடை தனிநபர் சத்தியாகிரகம் பாகிஸ்தான் தனி நாடு கோரிக்கை இது மூணுமே என்ன 1940 அடுத்தது சார் ஸ்டாபோர் கிரிப்ஸ் கிறிஸ்துதுக்குழு 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கமும் 1942 42 முடிஞ்சதும் அடுத்தது என்ன இப்போ 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கம் 44 ராஜாஜி திட்டம் 45 வேவல் திட்டம் 46 அமைச்சரவை தூதுக்குழு இந்தியாவுக்கு வருது மார்ச் மாதம் அடுத்தது 1947 மவுண்ட் பேட்டன் திட்டம் அப்போ மவுண்ட் பேட்டன் திட்டத்தின்படி இந்தியா பாகிஸ்தான் பிரிக்கப்பட்டது ஆண்டு ரொம்ப முக்கியம் ஆண்டு எழுதி வச்சுட்டு படிங்க சரிங்களா இதன் வகுப்பில் தலைவர்களை பற்றி இனிமேட்டுக்கு ஒரு தலைவர்களை தான் பார்க்கணும் தலைவர்களை பற்றி தான் இந்திய தேசிய இயக்கம் முடிச்சிடும் சரிங்களா அதன் தொடர்ச்சியாக அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் நன்றி
நேயர்களே இதுவரை அரசு போட்டித் தேர்வு எழுதுவோருக்கான சிறப்பு நிகழ்ச்சியில் அரியலூர் மாவட்டம் பரணம் ஆரஞ்சு அம்மாள் நல்வழி பயிற்சி மையத்தின் நிறுவனர் திருமதி ச முத்துலட்சுமி அவர்கள் வழங்கிய உன்னால் முடியும் குரூப் 4 யூனிட் 7 இந்திய தேசிய இயக்கம் கேட்டீர்கள் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் இது உங்கள் புதுகை பண்பலை 91.2 இது மக்கள் வானொலி மக்களுக்கான சமுதாய வானொலி இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை அனுப்ப வேண்டிய புலன இலக்கங்கள் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்ணிலும் புதுகை எஃப்எம் 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம்